உலகில் பல்வேறு நிலைகளிலும் குடியேற்றத்தாரர், புலம்பெயர்ந்தோர், அகதிகள் என்ற நிலையில் நலிந்து துன்புற்று ஏக்கத்துடன் வாழும் உள்ளங்களை அக்கறையுடன் திருச்சபை தாய் நோக்குகின்றார். மனித வாழ்வு திடீரென்று தோன்றி மறையும் வானவில் போன்றதல்ல. ஒவ்வொரு மனிதனும் தோன்றும் போது அவனுக்கென்று ஒரு வரலாறு, பண்பாடு, சமூக சூழல், கட்டமைப்புகள் கொண்ட பண்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையைப் போல அவன் வளர வேண்டும். தனி மனித வாழ்வு மலர நல்லதொரு பின்புலம் தேவைப்படுகின்றது. இது இறைவனின் கொடையாகும். இயேசுவை மனிதனாக கண்ட மக்கள் இவர் சூசையின் மகன், தாவீது பரம்பரையில் தோன்றியவர் என்று கூறி பெருமை கொண்டார்கள். ஒருவரது பின்புலத்தில் அமைந்திருக்கும் ரூட்ஸ், மனிதன், மக்கள், மண், மன்னர் என்று பெருமை சேர்ப்பது மனித வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். இன்று நாட்டை விட்டு நாடு சென்று குடியிருக்கும் குடி உரிமை கோரும் மக்களை நமது திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் அக்கறையோடு நோக்கி அவர்கள் சார்பாக குரல் கொடுக்கின்றார். இவ்வாண்டில் கருப்பொருளாக புலம்பெயர்ந்த சிறுவர்களை முக்கியப்படுத்துகின்றார். அகதிகள், குடியேற்றத்தாரர்களாக வாடி நிற்கும் சிறுவர்களது உருவாக்கம், கல்வி, உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பும் அவர்கள் வளர ஏற்புடைய சூழலை உருவாக்கி கொடுக்கவும் அரசுகளையும் பொறுப்பாளர்களையும் கேட்டு நிற்கின்றார். உலகில் தமிழ் கூறும் மக்கள் 50 அதிகமான நாடுகளில் குடியேற்றத்தாரராக வாழ்ந்து வந்தாலும் கடந்த 30 காலப் பகுதியில் ஈழத்தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து தம் சொந்த நாட்டிலும் ஏனைய நாடுகளிலும் வாழத் துடிக்கும் மக்களை இந்த வேளையில் நான் நினைவு கூறுகின்றேன். இலங்கை அரசியல் சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து சிங்கள தமிழ் இனங்களுக்கிடையிலே முரண்பாடுகள் வளர்ந்தது. காலத்திற்கு காலம் இனக்கலவரம் முடக்கிவிடப்பட்டது. வன்முறை வளர்ந்தது. இறுதியில் கடும் போர் மூண்டது. 100,000 அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள். சொந்த நாட்டிலேயே 400,000 அதிகமானோர் புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். 1,000,000 குறிப்பாக இளையவர்கள் சிறையில் வாடுகின்றார்கள். கடந்த 30 பகுதியில் பாதுகாப்பும் புகலிடமும் தேடி வெளிநாடுகளில் அகதிகளாக ஈழ மக்கள் குடியேறியுள்ளார்கள். ஏறக்குறைய 800,000 அதிகமான ஈழ மக்கள் கனடா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, டென்மார்க், இங்கிலாந்து, ஹொலாந்து மற்றும் அவுஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். வெளிநாடுகளில் குடியேறியுள்ள ஈழ மக்களை ஒரு கணம் நோக்கமிடத்து அவர்கள் பற்றி சில குறிப்புகளை பகிர விரும்புகின்றேன். 1, இன்று 800,000 மக்கள் பாதுகாப்பாக வாழ்கின்றார்கள். 23 வருடத்திற்கு மேலாக நமது நாட்டில் ஒரு குருவாக பணியாற்றிய அனுபவத்தின் அடிப்படையில் உயிரை கையில் வைத்துக் கொண்டு ஓட்டமும் நடையுமாக இழப்புக்கள் மத்தியில் வாழ்ந்து வந்த மக்களோடு தொடர்புடையவன் என்ற அனுபவத்திலிருந்து கூறுகின்றேன். இம்மக்கள் பாதுகாப்பாக வாழ்கின்றார்கள். குடியேற்றத்தாரர்கள் அவர்களை வரவழைத்து உரிமை வழங்கி அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு சிறுவர்களுக்கு கல்வி, உருவாக்கம், வசதிகள் செய்து கொடுக்க திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார். உண்மையில் ஏனைய நாடுகளில் அரசும் அவர்கள் மக்களும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஈழ மக்களை அரவணைத்துள்ளார்கள். அவர்களுக்கு தஞ்சம் வழங்கியுள்ளார்கள். சந்தர்ப்பங்களை வழங்கி உதவி செய்திருக்கின்றார்கள். அரசு நிறுவனங்களும் அரசு சார்பற்ற அமைப்புகளும் இவர்களுடைய வாழ்வுக்கு துணை செய்துள்ளார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஈழ குடியேற்றத்தாரர்கள் தமது வாழ்வில் ஒளியேற்றியவர்கள். தங்களுடைய கடின உழைப்பாலும் பொறுப்பு மிக வாழ்வாலும் குடும்ப உணர்வு கொண்ட அவர்களுடைய எப்பொழுதும் கட்டுக்கோப்புக்குள் வாழ பழகிக்கொண்டதாலும் தங்களுடைய சொந்த உறவுகளை, அவர்களுடைய நாட்டிலே இருக்கின்ற மக்களை என்றும் மறந்து போகவில்லை. தாய் நாட்டில் துன்புறும் உடன்பிறப்புகளுக்காக உரிமை குரல் கொடுத்திருக்கின்றார்கள். தேவை ஏற்படும் பொழுது உணவு, உடை, நன்கொடைகளை அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை தாங்கும் சுமை தாங்கிகளாக எப்பொழுதும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதில் ஐயமில்லை. இன்றைய தினத்தில் திருத்தந்தை அவர்கள் இயேசு மரி சூசை இக்குடும்பம் ஏரோது மன்னனுடைய கொடுமையிலிருந்து தப்பித்து அகதிகளாக எகிப்திற்கு ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்ற அந்த நிகழ்வை நினைவு கூறுகின்றார். நான் அந்நியனாக இருந்த பொழுது நீ என்னை வரவேற்றாய் என்று, இறையரசு உன்னுடையது என்று இறைவன் ஒரு நாள் எமது நல்ல செயல்களுக்கு பரிசு வழங்குவார் என்று வேதநூலில் குறிப்பிடப்படுவதை திருத்தந்தை அவர்கள் நினைவு கூறுகின்றார். ஆகவே வெளிநாடுகளில் எம்மை வரவேற்ற மக்களுக்கும் அரசுகளுக்கும் நாம் துரோகம் செய்யாது சட்ட ஒழுங்குகளை பண்பாடுகளை மதித்து நாமும் கௌரவமிக்க பண்பாளர்கள் என்பதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். குடியேறிய நாடுகளில் அதன் மொழியை பண்பாட்டை இவற்றிற்கு எம்மை இசவாக்கிக் கொள்ளும் அதே வேளையிலே நாமும் எமது தமிழர் என்ற வரலாற்றில் கட்டிக்காத்த குடும்ப வாழ்வு மனித நேய பண்புகளை கை நெகிழ்ந்துவிடக்கூடாது. எமக்கு சுவையான உணவை உண்ணும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே வேளையில் பண்பான மனிதர்களாக, ஒழுக்க சீலர்களாக, உயர் மனிதர்களாக நாம் எமது பிள்ளைகளையும் வாழ வைத்து நாமும் வாழ்ந்து இப்படி திகழும் பொழுது அதுவும் பெருமைக்குரியது அல்லவா? பணம், வசதிகள், வாய்ப்புகளை கண்டதும் சில வேளைகளில் நாங்கள் களியாட்டங்களிலும் வீண் விரயங்களிலும் ஏன் ஒரு ஆலய திருவிழாவை கூட அளவுக்கு முறி கொண்டாடும் பொழுது நமது தாய் நாட்டில் நலிந்து கண்ணீரோடு வாழும் மக்களை அந்நியப்படுத்துகின்றோம். டயஸ்புரா சிதறுண்ட மக்களாக நாங்கள் வாழ்ந்தாலும் உறவுகள் சிதறுண்டு போகவிடக்கூடாது. நாட்டு எல்லைகளை கடந்து எமது உறவு, உணர்வு, சேவை என்றும் வளர வேண்டும். பல்லின மக்களோடு பழகும் நாம் பரந்த விரிந்த மனம் கொண்டு இனவாதம், வரட்டு கௌரவங்களை கைவிட்டு மனிதம் வளர, மனித சமூகம் வளர நாம் உழைக்க வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு இணங்க அந்நியர்களை எம் அன்பர்களாகவும் அந்நியப்படுத்தப்பட்டவர்களை எமது அன்பு சகோதரர்களாகவும் ஏற்று உறவில் வளர வேண்டும். நாம் எல்லோரும் ஒரு குடும்பம். முழு உலகமும் எமக்கு சொந்தம். நன்றி, வணக்கம்.
உலக குடியேற்றதாரரும் இலங்கை குடியேற்றதாரரும் இந்த தலைப்பில் வத்திக்கான் வானொலியில் தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் அமலமரி தியாகிகள் சபையின் அருள் தந்தை ஜீவா பவுல், இலங்கை.